சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸை வலியுறுத்தும் அமெரிக்கா, காசா போர் குறித்து ஐநா உயர் நீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பை வழங்க இருக்கின்றது, அடுத்து பிரித்தானியாவை கடலில் மூழ்கடித்து விடுவோம் என்று மீண்டும் அணு ஆயுத மிரட்டலொன்றை ரஷ்யாதிபர் புடினின் ஆதரவாளர் கோரியிருக்கின்றார். அணு ஆயுத தாக்குதல் அபாயம் குறித்து பிரான்ஸ் ஜனாதிபதியின் சர்ச்சை திட்டத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கின்றது. இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்ள தொடர்பாக ஹமாஸிடம் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் முன்வைத்துள்ள போர் நிறுத்த செயற்திட்டத்திற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பினரிடம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் நேற்று கோரிக்கை விடுத்திருந்தார். காசா விவகாரம் தொடர்பாக மேற்காசிய நாடுகளில் மீண்டும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பொன்றை மேற்கொண்டார். காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கான செயற்திட்டத்தை ஹமாஸ் அமைப்பினரிடம் இஸ்ரேல் வழங்கியுள்ளது. அந்த செயற்திட்டத்தில் இஸ்ரேல் அரசு இதுவரையில் இல்லாத தாராளமனத்துடன் அம்சங்களையும் இடம்பெறச் செய்துள்ளது. இந்த சூழலில் போர் நிறுத்தத்திற்கும் காசா மக்களுக்கும் இடையே மறைத்து நிற்பது ஹமாஸ் அமைப்பினர் தான். எனவே இந்த விவகாரத்தில் ஹமாஸ் உடனடியாக முடிவெடுத்து இஸ்ரேலின் செயற்திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அமெரிக்கா கோருகின்றது. காசா போர் நிறுத்தம் தொடர்பாக ஒரு நல்ல முடிவை ஹமாஸ் அமைப்பினர் வெளியிடுவார்கள், அது இந்த போரின் போக்கில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கூறுகின்றார். இதேவேளை போர் நிறுத்தம் தொடர்பான இஸ்ரேலின் செயற்திட்டத்தை ஹமாஸ் அமைப்பினர் ஏற்பார்கள் என்று பிரிட்டன் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளும் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றன. இதன் அடிப்படையில் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்திற்கான இஸ்ரேலின் சமீபத்திய திட்டத்தை மதிப்பாய்வு செய்த பின்னர் பாரிய ஆட்சேபனைகள் எதுவும் தங்களுக்கு இல்லை என்று ஹமாஸ் அமைப்பும் கூறுகின்றது. இருப்பினும் உத்தியூர்வமான அறிக்கை எதனையும் ஹமாஸ் அமைப்பு வெளியிடவில்லை. ஹெய்ரோவில் சமீபத்திய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கட்டாரக திரும்பிய ஹமாஸ் தூதுக்குழு யோசனைகள் மற்றும் முன்மொழிவுகள் குறித்து விவாதிக்கும் என்று கூறியது. முடிந்தவரையில் விரைவாக பதிலளிக்க நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் என்று ஹமாஸ் வட்டாரமானது AFP செய்தியிடம் தெரிவித்திருக்கின்றது. மறுபுறம் காசா போர் தொடர்பில் ஜெர்மனிக்கு எதிராக மத்திய அமெரிக்க நாடான நிகராகுவே முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் உயர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதாவது ஜெர்மனி 1948 இனப்படுகொலை ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேலுக்கு காசா போருக்காக ஆயுதங்களை வழங்கி வருகின்றது என்றே நிகராகுவா குற்றம் சாட்டி இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் பிற உதவிகளை வழங்குவதை ஜெர்மனி நிறுத்த வேண்டும் என்பதை உறுதி செய்யும் பொருட்டே நிகராகுவா சர்வதேச நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றது. இந்த வழக்கில் நெதர்லாந்தில் அமைந்துள்ள சர்வதேச நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. சர்வதேச நீதிமன்றத்தில் அதிகார வரம்பில் அமெரிக்கா இல்லை என்பதை உறுதி செய்யப்பட்ட நிலையிலேயே நிகராகுவா ஜெர்மனி மீது வழக்கு தொடர்ந்துள்ளது. இது மட்டுமன்றி இஸ்ரேலும் 1948 இனப்படுகொலை ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாகவே நிகராகுவா குற்றம் சாட்டியுள்ளது. இனப்படுகொலை ஒப்பந்தம் மீறிய தொடர்பில் நிகராகுவா மற்றும் ஜெர்மனியின் சட்டத்தரணிகள் தரப்பு இந்த மாத தொடக்கத்தில் சர்வதேச நீதிமன்றத்தில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிகராகுவா இதை பற்றி கூறுகையில், ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதும் மறுபக்கம் காசா மக்களுக்கு உதவி செய்வதுமாக பரிதாபகரமான நிலையில் ஜெர்மனி உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டே இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதாக ஜெர்மனி பதிலளித்திருக்கின்றது. இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி அளிப்பதை ஜெர்மனி உடனடியாக நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட 5 அவசர கோரிக்கைகளை நிகராகுவா முன்வைத்திருக்கின்றது. இந்நிலையில் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் கட்டுப்படக்கூடியது என்றாலும் அதை நிறைவேற்றுகின்ற அதிகாரம் அந்த நீதிமன்றத்திற்கு இல்லை என்றே கூறப்படுகின்றது. உக்ரைன் மீதான படையெடுப்பை ரஷ்யா உடனடியாக கைவிட வேண்டும் என்று இதே சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. ஆனால் அது வெறும் தீர்ப்பாகவே உள்ளது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் பலஸ்தீன் ஆதரவு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை நியூயார்க் நகரின் கொலம்பியா பல்கலைக்கழகம் இடைநீக்கம் செய்ய தொடங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த 2 வார காலமாக பல்கலைக்கழக வளாகத்தில் குடில் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற மாணவர்களுக்கு காலக்கெடு விடுக்கப்பட்ட நிலையிலேயே மாணவர்கள் ஒழுங்கு நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என்று நேற்றைய தினம் கல்லூரி நிர்வாகத்தினரால் எச்சரிக்கப்பட்டிருந்தது. பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து கலைந்து செல்ல விடுக்கப்பட்ட காலக்கெடு முடிவடைந்த நிலையிலேயே நிர்வாகம் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் கோருகின்றன. ஒருபுறம் இஸ்ரேல் ஈரான் ஹமாஸ் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் ரஷ்யா தொடர்ந்தும் மேற்கத்திய நாடுகளுக்கு அணு ஆயுத மிரட்டலை விடுத்துக் கொண்டே எடுக்கின்றது. ரஷ்யாவை தோற்கடிக்க மேற்கத்திய நாடுகள் எடுக்கின்ற எந்த முயற்சியும் இறுதி யுத்தத்தில் முடியக்கூடும் என்று ரஷ்யாவின் முக்கிய அதிகாரி ஒருவர் மிரட்டல் விடுத்திருக்கின்றார். அதாவது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் ஆதரவாளரை இந்த மிரட்டலை விடுத்திருக்கின்றார். அரசு தொலைக்காட்சி ஒன்றில் பேசிய அவர், ரஷ்யாவை தோற்கடிப்பதற்காக நேட்டோ நாடுகள் தங்கள் படைகளை உக்ரைனுக்கு அனுப்புமானால் அனைத்து வகையான ஏவுகணைகளும் அனைத்து திசைகளிலும் ஏவப்படும் என்று எச்சரித்துள்ளார். ரஷ்யா என்று ஒன்று இல்லை என்றால் உலகம் என்ற ஒன்று எதற்காக என ஒருமுறை புடின் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த தருணம் உண்மையாகிவிடும் என்கின்றார் புடினின் ஆலோசகர். அமெரிக்கா, பிரான்ஸ் என்று எந்த ஒரு நாட்டையும் விடமாட்டோம் என்று கூறும் அவர், பிரித்தானிய தீவுகள் கடலுக்குள் மூழ்கடிக்கப்படும் என்றும் எச்சரித்திருக்கின்றார். அதற்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பமும் எங்களிடம் உள்ளது என்று கூறியுள்ள அவர், அப்படி ஒரு நிலை ஏற்படாமல் தடுப்பது நல்லது என்றும் தெரிவித்திருக்கின்றார். விடயம் என்னவென்றால், ரஷ்ய அதிபர் புடினின் ஆலோசகர் பிரித்தானியாவை மூழ்கடித்து விடுவதாக மிரட்டுவது இது முதல் முறையல்ல. ஏற்கனவே ரஷ்யாவின் ஃபொசிடியோன் எனும் தண்ணீருக்கடியில் இயங்கும் அணு ஆயுதம் மூலமாக தாக்கி சுனாமியை வரவழைத்து பிரித்தானியாவை தண்ணீரில் மூழ்கடித்து விடுவோம் என்றும், மிச்சம் மீன் நிலப்பரப்பு இருந்தாலும் அது யாருக்கும் பயன்படாத அணு கதிர் வீச்சு கொண்ட பாலைவனமாக இருக்கும் என்றும் அவர் மிரட்டியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து ரஷ்யாவால் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அணு ஆயுத அபாயத்தை எதிர்கொள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் திட்டம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அது என்னவென்றால், ஐரோப்பா கண்டம் முழுவதும் ஆங்காங்கே நீர்மூழ்கி கப்பல்களில் ஏவுகணைகளை தயாராக நிறுத்தி வைப்பதாகும். ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்காக பிரான்ஸ் தன்னிடமிருக்கின்ற அணு ஆயுத ஏவுகணைகள் உட்பட 300 ஏவுகணைகளை வழங்க தயாராக இருப்பதாக மெக்ரோன் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் இமானுவேல் மெக்ரோனின் கருத்திற்கு பிரான்சிலிருந்தே கடும் எதிர்ப்பு உருவாகியுள்ளது. பிரான்ஸ் அரசியல்வாதிகளில் ஒருவரான பிரான்சுவா சேவியர் என்பவர், பிரான்சின் அணு ஆயுதங்கள் அதன் இறையாண்மையின் மையப்படியமாகும், அவற்றை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பகிர்ந்து கொள்ளும் மெக்ரோனின் திட்டத்தை பிரான்சின் இறையாண்மையை குறைத்து மதிப்பிடுவதாகவும் கூறியுள்ளார். இன்னொரு விடயம் என்னவென்றால், பிரான்சையும் பிரித்தானியாவை விட ரஷ்யாவிடம் அதிக அணு ஆயுதங்கள் உள்ளன. சொல்ல போனால் அமெரிக்காவிடமே ரஷ்யாவை விட குறைவான அணு ஆயுதங்கள் தான் உள்ளது என்றதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதேவேளை உக்ரைனில் ஹாரி பாட்டர் மாளிகை என்று அழைக்கப்படுகின்ற ஒடேசாவில் உள்ள பாரம்பரிய கட்டிடம் மீது ரஷ்யா தாக்குதல் மேற்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. இந்த தாக்குதலில் ஹாரி பாட்டர் மாளிகையானது பலத்த சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 32 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக உக்ரைனிய சட்டம் ஏற்றுகின்றவர்களுக்கு சொந்தமான இந்த மாளிகை ஒடேசாவின் சட்டப்பள்ளியாக செயல்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.